إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அல்லாஹ்வை புகழ்கிறோம். அனைத்து புகழ்ச்சிகளையும் துதிகளையும் அவனுக்கே உட்பாக்குகிறோம். அவனிடத்திலே உதவி தேடுகிறோம். நம்முடைய செயல்களில் ஏற்படும் தீமைகளை விட்டும் நம்முடைய ஆத்மாக்களின் தீங்குகளை விட்டும் அந்த அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகிறானோ அவரை யாரும் வழிநடத்த முடியாது. யாரை வழிகேட்டிலே தவறான வழியிலே விட்டுவிடுகிறானோ அவரை யாரும் நேர்வழி காட்ட முடியாது. அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானவர் யாரும் இல்லை. முஹம்மத் அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹுடைய அருளும் ஈடேற்றமும் அவர்கள் மீது உண்டாகின்றன. இந்த சாட்சியை கூறியவனாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று உங்களுக்கு என்னுடைய அன்பான முகமனாகிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஈடேற்றமும் அல்லாஹ்வுடைய கருணையும் அருள்வளங்களும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்பதை கூறி ஆரம்பம் செய்கிறேன். இந்த நிகழ்ச்சி இஸ்லாமே வெற்றிக்கு வழி என்ற தலைப்பின் கீழ் உங்களை ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளது. இது ஒரு பக்கம் நம்முடைய முஸ்லிம் மக்களுக்கும், மற்றொரு பக்கம் நம்முடைய இஸ்லாமை வெளியிலிருந்து பார்த்துக் கொண்டு இந்த மார்க்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும், இந்த மார்க்கத்தை பின்பற்றினால் என்ன கிடைக்கும், இப்படி ஒரு மார்க்கம் இந்த பூமியிலே இருக்கிறது, இந்த மார்க்கத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே, யாராவது நமக்கு இதை பற்றி அறிமுகப்படுத்துவார்களா, இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை, இதில் இருக்கக்கூடிய தத்துவங்களை நாம் தெரிந்து கொள்ளலாமா என்ற ஆர்வத்தில் இருந்து கொண்டிருந்த மக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட போது அந்த அழைப்பை ஏற்று இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு ஒருங்கிணைந்த நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பேசக்கூடிய பேச்சுகள் முஸ்லிம்களை பொறுத்தவரை இதற்கு முன்பு அவர்கள் கேட்டிருந்தாலும், ஆனால் கேட்ட விஷயங்களை புதுப்பித்துக் கொண்டு இனி வாழ்க்கையிலே ஒரு கொள்கை உறுதியில் வாழ்ந்து இந்த இஸ்லாமிய மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற வேட்கை, ஆர்வம், ஆசை, துடிப்பு அவர்களுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் முஸ்லிம்களையும் அழைக்கப்பட்டது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆர்வமான மக்களுக்கு அதை அறிந்து விரும்பினால் அவர்கள் இந்த இஸ்லாமிய மனமோந்து தழுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்பிற்குரியவர்களே, முதலிலே ஆரம்பமாக ஒரு அடிப்படையை உறுதி செய்து கொண்டு அடுத்து இந்த அடிப்படையை கொண்டு அடுத்த சட்டம் என்ன அமைக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். என்னவென்று சொன்னால், இன்று உலகத்திலே யாரிடத்திலே நீங்கள் கேட்டாலும் சரி, நீங்கள் எந்த மொழி பேசுபவரை சந்தித்து அவரிடத்திலே இந்த கேள்வியை கேட்டாலும் சரி, அனைவருடைய பேச்சிலிருந்தும் வரக்கூடிய பதில் ஒன்றாகத்தான் இருக்கும். உங்களை படைத்தவர் யார், உங்களுடைய முன்னோர்களை படைத்தவர் யார், வானத்தை படைத்தவர் யார், சூரியனை படைத்தவர் யார், சந்திரனை படைத்தவர் யார், பூமியை படைத்தவர் யார், கடலை படைத்தவன் யார், மனிதனை படைத்தவன் யார், மிருகங்களை படைத்தவன் யார், இந்த காற்றை வீச வைப்பவன் யார், காலங்களை இரவு பகலை மாற்றி மாற்றி கொண்டு வரக்கூடியவன் யார், இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டால் அதற்கு மக்கள் சொல்லக்கூடிய பதில், கடவுள், இறைவன், ஆண்டவன், பகவான், வானத்தில் உள்ளவன் என்ற பதிலைத்தான் சொல்லுவார்கள். இறைவன் ஒருவன் என்பதிலே பெரும்பாலான மக்களுக்கு கருத்து வேற்றுமை இருக்க முடியாது. படைத்தவன், படைப்புகளை இயக்கிக் கொண்டிருப்பவன் ஒருவன் தான் என்பதிலே தெளிவான சீரிய சிந்தனை உள்ள ஒருவருக்கு நிச்சயமாக கருத்து வேற்றுமை இருக்க முடியாது. கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள், இறைவன் இல்லை என்று சொல்பவர்கள், அவர்களுடைய வாதங்களும் போய், அவர்களுடைய அறிவும் போய், அவர்களுடைய சிந்தனையும் போய், இவ்வளவு பெரிய வானம், பூமி, சூரிய கேட்கக்கூடிய ஒருவர் இல்லாமல் இவையெல்லாம் தானாக இயங்குகின்றன என்று ஒருவர் கூறினால் அவனை விட வடிகட்டிய முட்டால் இந்த பூமியில யாரும் இருக்க முடியாது. இந்த இடத்திலே உங்களுக்கு முன்பு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், இவ்வளவு உயரமான ஒரு மைக் வைக்கப்பட்டுள்ளது. உங்களிடத்திலே நான் கேட்கிறேன், இந்த மைக் எப்படி வந்தது என்பதாக ஒருவர் சொல்லுகிறார், இது தானாக வந்தது என்பதாக. இவ்வளவு பெரிய பந்தல் உங்களுக்கு போடப்பட்டுள்ளது, இது எப்படி வந்தது என்று கேட்கும் போது ஒருவர் கூறுகிறார், இவையெல்லாம் தானாக உருவானது என்பதாக. அவரை நீங்களும் நானும் ஒரு மனதுடன் என்ன சொல்லுவோம், முட்டாள் என்று சொல்லுவோம், மலையன் என்று சொல்லுவோம், அறிவில்லாதவர் என்று சொல்லுவோம், தனது புத்தியை பயன்படுத்த தெரியாத வீரர் என்று சொல்லுவோம். அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு பெரிய வானத்தை முகமாக, அதில் சூரியனை ஒளி தரக்கூடியதாக, சந்திரனை ஒளி தரக்கூடியதாக படைத்தான். இரவு பகலை மாற்றி மாற்றி கொண்டு வருகிறான், காற்றை வீச செய்கிறான், கடவை படைத்தான், மனிதனை படைத்தான், மனிதனுக்கு உணவை வழங்குகின்றான். இப்படிப்பட்ட இந்த அண்ட சராசரங்களை, இந்த பிரபஞ்சங்களை இவ்வளவு நேர்த்தியாக, துல்லியமாக, அழகாக, அமைப்பாக, எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாமல், குளறுபடிகளும் இல்லாமல் அழகாக இந்த பிரபஞ்சங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றனவே, இவையெல்லாம் தானாக வருகிறது என்று சொன்னால், அவற்றை இயக்கக்கூடியவன், அவற்றை படைத்தவன், படைத்து இயக்கக்கூடியவன் ஒருவன் இல்லாமல் இவை இயங்குகிறது என்று சொன்னால் அவன் எவ்வளவு பெரிய முட்டாளாக இருப்பான் என்று சொல்லி பாருங்கள். நீங்கள் பாலைவனத்திலே செல்லும் பொழுது அங்கே காலடிகளை பார்த்தால் யாரோ நடந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். வயல்வெளியிலே நீங்கள் நடக்கும் பொழுது அங்கு சாணங்களை நீங்கள் பார்த்தால் யாரோ சில ஆடு மாடுகளை அங்கே ஓட்டிச் சென்றிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஏன், இவற்றை எல்லாம் பார்த்து அங்கே சென்றவர் ஒருவர், அங்கே நடந்தவர் ஒருவர், அங்கே சென்ற ஒரு காலடியை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது இவ்வளவு பெரிய வானங்களை, பூமிகளை, சூரியனை, சந்திரனை, கடலை, திடலை, மனிதனை, இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை நீங்கள் பார்த்து, நீங்கள் பார்த்து இதை படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன் இதை இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை நம்ப முடியாதா? ஆகவே அவர்களே, இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் படைத்தான் என்பதிலே சந்தேகம் இருக்க முடியாது. இறைவன் நமக்கு மிக தெளிவான உதாரணங்களை சொல்லுகின்றான், அவன் நமக்கு அறிவார்ந்த தத்துவங்களை சொல்லுகின்றான். இன்ன ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர்த் வாக்திலாஃபில் லைலி வன் நஹார் வல்ஃபுல்கி அல்லதி தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிமா யன்ஃபுஉன் நாஸ் வமா அன்ஸலல்லாஹு மின ஸமாஇ மின் மாஇன் ஃபஅஹ்யா பிஹி அல்அர்த் பஅ்தா மௌத்திஹா وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون. القرآن ويت يرندا هذا تيار يمكن نورتي أروتي نان جاوب مثلا يوبلا هو تليفا ها عند فريتة يري ما نمت تصلي هندا وانا غري فريتة لبديله بومي يري فريتة لبديله يراهم بحرهم ماري ماري வருவதிலே உங்களுக்கு பயன் தரக்கூடிய சாமான்களை அள்ளிக்கொண்டு சுமந்து கொண்டு கடலிலே மிதந்து செல்லும் கப்பல்களிலே, வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கக்கூடிய அந்த மழையிலே, அதன் மூலமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய உணவுகளை பூமியிலிருந்து வெளியாக்குகிறார். மேலும் கால்நடைகளுக்கு உணவளித்து அந்த கால்நடைகளை வாழ வைக்கிறார். காற்றை சில சமயம் கிழக்கிலிருந்து வீச வைக்கிறார், சில சமயம் மேற்கிலிருந்து வீச வைக்கிறார், சில சமயம் அதை தென்றல் காற்றாக ஆக்குகிறார், சில சமயம் புயல் காற்றாக ஆக்குகிறார். இப்படி மாறி மாறி செய்து கொண்டிருப்பதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே வசப்படுத்தப்பட்டு அந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, மிதந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விதவையை போன்று இந்த மேகம் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த மேகத்திலே இவற்றையெல்லாம் படைத்தவன், இவற்றையெல்லாம் பரிபாலிப்பவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு உங்களுக்கு அத்தாட்சி இல்லையா? நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால், சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால், உங்களுடைய அறிவை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இவற்றிலே உங்களுக்கு படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, இந்த படைத்தவன் ஒருவனை மறுக்க முடியாது. அப்படி யார் ஒருவன் மறுக்கிறானோ அவன் தன்னை மறுக்கிறான். யார் ஒருவன் படைத்த இறைவனை மறுக்கிறானோ அவன் தன்னை மறுக்கிறான், தனது அறிவை மறுக்கிறான். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, படைத்த இறைவன் ஒருவன் என்பதில் நமக்கு ஒற்றுமை இருக்கும் போது சிலருக்கு இப்படியும் சில சந்தேகம் வரலாம், படைத்த கடவுள்கள் இரண்டு பேராக இருக்க முடியுமா, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இந்த உலகத்தை படைத்திருக்க முடியுமா? காரணம், சிலருடைய நம்பிக்கை அப்படி இருக்கிறது, வானத்தில் எந்த பகுத்தறிவை நம்பி இருக்கிறார்களோ அந்த பகுத்தறிவின்படி சரியா தப்பா என்பதை அல்லாஹ் இறைவன் நமக்கு நம்முடைய பகுத்தறிவை கொடுத்து நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறார். அன்பிற்குரியவர்களே, நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அரபியிலே பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாகிய அல்லாஹ் என்ற பதம், யாரையெல்லாம் நீங்களும் நானும் உலக மக்களும் கடவுளாக இந்த உலகத்தை படைத்தவனாக நம்பி இருக்கிறோமோ அந்த தன்னிதத்தை ஒப்பற்ற ஓமயத்தை இறைவனைத்தான் அல்லாஹ் என்று சொல்கிறோம். ஆகவே நான் தொடர்ந்து அல்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இது முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு தனி கடவுள் என்ற சிந்தனை வந்துவிட வேண்டாம். யாரை மனமாற மனசாட்சியாக நாங்கெல்லாம் படைத்த இறைவன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அந்த ஓர் இறைவனை குறிக்கக்கூடிய ஒப்பற்ற தூய்மையான வார்த்தை தான் அல்லாஹ் என்று அல்லாஹ் சுப்ஹான ஹுவத்தஆலா தூய்மையான அந்த அல்லாஹ் நமக்கு விளக்கம் சொல்கின்றான். இந்த உலகத்தை படைத்தது ஒருவனாகத்தான் இருக்க முடியும், அது நான் தான். ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்களை ஏற்றுக்கொள்வது பகுத்தறிவுக்கு உன்னுடைய சரியான சிந்தனைக்கு மாற்றமானது. முதலாவதாக அவர் சொல்கின்றார், இந்த வானம் பூமிகளிலே அல்லாஹ்வை தவிர்த்து பல கடவுள்கள் இருந்திருந்தால் வானங்களும் பூமியும் அவற்றுக்கு இடையில் உள்ளவையும் அவற்றிலே வாழக்கூடியவர்களும் குழப்பம் அடைந்திருப்பார்கள். இந்த பார்க்கக்கூடிய சீரான அமைப்பிலே பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட இறைவன் இருந்திருந்தால் வானம் பூமி நாம் பார்க்கக்கூடிய இந்த சீரான அமைப்பிலே இயங்கி இருக்க முடியாது. ஒருவர் கூறுவார் இன்று சூரியன் உதிக்க வேண்டும் இந்த இடத்திலே, ஒருவர் கூறுவார் இல்லை வேறொரு இடத்திலே இதை அனுப்ப வேண்டும் என்றார். ஒருவர் பகலை கொண்டு வர நினைப்பார், ஒருவர் அதற்கு மாற்றமாக இரவை கொண்டு வர நினைப்பார், ஒருவர் ஒருவனை உயிர்ப்பிக்க நினைப்பார், ஒருவர் ஒருவனை மரணிக்க நினைப்பார், ஒருவர் ஒருவனை வாழ வைக்க வேண்டும் என நினைப்பார், ஒருவர் ஒருவனை தண்டிக்க வேண்டும் என நினைப்பார். இப்படி இரண்டு முரண்பட்ட எண்ணங்கள் வரும் பொழுது, இரண்டு முரண்பட்ட செயல்பாடுகள் வரும் பொழுது நாம் இப்போது பார்க்கக்கூடிய செழுமையான செம்மையான தூய்மையான சரியான முறையான இந்த அமைப்பு உலகத்திலே பார்த்திருக்க முடியாது. இந்த உலகம் வானம் பூமி சூரியன் சந்திரன் கடல் இவை அனைத்தும் முறையாக சரியாக இயங்கிக் கொண்டிருப்பது ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இல்லை, ஒரே கடவுள் தான் இதை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு நமக்கு தெளிவான சான்றுகளாக ஆதாரங்களாக இருக்கின்றன. அடுத்த அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் கேட்கிறார், நீங்கள் அந்த ஓர் ஏக இறைவனான அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தை படைத்த கடவுள்கள் இருக்கின்றன என்று நீங்கள் கூறினால் அதற்குரிய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். அன்பிற்குரியவர்களே, ஆதாரத்தை கேட்டு பேசக்கூடிய ஒரே புத்தகம் இந்த குர்ஆன் மட்டும்தான். ஆதாரத்தை கேட்கக்கூடிய ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டும்தான். அவன் கேட்கிறான், சரி நீங்கள் நான் சொல்லக்கூடியதை கேட்கவில்லை, நான் சொல்வதை நீங்கள் செவிசாய்க்கவில்லை என்றால் நீங்கள் யாரை வணங்க நினைக்கிறீர்களோ, யாரை படைத்தவன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். அவர்கள் எதை படைத்தார்கள்? நபியை நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்கள். என்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் யாரை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் கடவுள் என்பதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறார்கள்? இறைவன் நம்மிடத்தில் கேட்கிறார், இவர்கள் எனக்கு சமமாக எதை ஆக்க விரும்புகிறார்கள், எனக்கு நிகராக எதை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள், இவர்கள் யாரை கடவுள் என்று சொல்லிருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே எதையாவது படைத்திருக்கிறார்களா? அவர்களே படைக்கப்பட்டவர்கள், அவர்களை செய்ததே ஒருவனாக இருக்கும் பொழுது படைக்கப்பட்ட ஒன்றை எனக்கு சமமாக படைப்பாளனாக கடவுளாக எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இன்னும் எவ்வளவு தெளிவாக நம்மிடத்தில் கேட்கிறார் பாருங்கள், ثم كيدوني அல்லாஹ்வை தவிர்த்து கடவுளாக நீங்கள் யாரை நினைத்து வணங்குகிறீர்களோ, யாரை நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்களோ அறிந்து கொள்ளுங்கள், அவர்களும் உங்களை போன்று படைக்கப்பட்ட என்னுடைய அடிமைகளே. அவர்களும் உங்களை போன்று, நீங்கள் எப்படி என்னுடைய படைப்போ அது போன்று உங்களை போன்று நான் படைத்த என்னுடைய படைப்புகள் தான். நீங்கள் அவர்களை அழைத்து பாருங்கள், நீங்கள் அவர்களிடத்தில் வேண்டி பாருங்கள், அவர்களுக்கு பூஜை செய்து பாருங்கள், அவர்களிடத்தில் கேட்டு மன்றாடி பிரார்த்தித்து அழுது தொழுது பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு பதில் கொடுக்க முடியுமா? அவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்க முடியுமா? நீங்கள் அவர்களுக்கு முன்பு நிற்பதை அவர்களால் பார்க்க முடியுமா? உங்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் அவர்களால் தடுக்க முடியுமா? நீங்கள் இப்படி உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ப, உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப சில சிலைகளை செய்து கொண்டு, சில உருவங்களை செய்து கொண்டு இதை கடவுளாக நீங்கள் நம்புகிறீர்களே, இந்த சிலைகளை எல்லாம் எந்த மூல பொருட்களை கொண்டு செய்தீர்களோ அந்த மூல பொருள் நான் படைத்த பொருள், நான் படைத்த பொருளிலிருந்து நீங்கள் ஒரு உருவத்தை செய்து கொண்டு அதை உங்களுடைய கடவுளாக சொல்கிறீர்களே, அதை வணங்குகிறீர்களே, இது எப்படி நியாயமாக ஆகும்? நீங்கள் சற்று யோசித்து பார்த்தீர்களா? அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கிறார், அதற்கும் அருகுமையம் சூழ்நிலையா, நீங்கள் அவர்களுக்கு கால்களை செய்து வைக்கிறீர்களே, இந்த கால்களை கொண்டு அவர்களால் நடக்க முடியுமா? அல்லவும் ஐதீயத்து சூழ்நிலையா, அவர்களுக்கு கைகளை நீங்கள் செய்து வைக்கிறீர்களே, இந்த கைகளை கொண்டு அவர்களால் எதையாவது பிடிக்க முடியுமா? அல்லவும் ஐதீயம் சூழ்நிலையா, அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றனவே, இந்த கண்களை கொண்டு அவர்களால் எதையும் பார்க்க முடியுமா? அல்லவும் ஆதாமி எஸ் பிரபுலபிகா, அவர்களுக்கு நீங்கள் காதுகளை மறைத்து வைத்திருக்கிறீர்களே, செய்து வைத்திருக்கிறீர்களே, அந்த காதுகளை கொண்டு அவர்களால் எதையும் கேட்கத்தான் முடியுமா? அல்லாஹ் சொல்லுங்க, துணிந்துழவு சொல்லட்டா நபியே, இப்படி மக்கள் யாரையெல்லாம் தங்களுடைய கற்பனை தெய்வங்களாக கடவுள்களாக கற்பனை செய்கிறார்களோ இவர்கள் எல்லோரையும் நீங்கள் அழைக்க சொல்லுங்கள், இவர்களை வணங்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இவர்களை அழையுங்கள், தும்பகீதுனி எனக்கு நீங்கள் சதி செய்யுங்கள், இந்த சிறைகள் உண்மையில் வணங்க தகுதியானவை, இவற்றிற்கு ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னார். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது இறை தூதர் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு சொல்லும்படி இறைவன் கட்டளையிட்டானோ அதே செய்தியைத்தான் இன்று உங்களுக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது. இப்படி நீங்கள் வணங்கக்கூடிய இந்த சிறைகள் எல்லாம் ஒரு உண்மையான கடவுளாக இருந்திருக்கும் என்று சொன்னால், இவற்றிற்கு ஆற்றல் இருக்கும் என்று சொன்னால், இவற்றை அனைத்தையும் அழைத்து எங்களுக்கு எதிராக சதி செய்ய சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒரு கால அவகாசம் கொடுத்துவிட வேண்டாம். அவைகளால் முடியாது. எப்படி முடியும்? தனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளையே, தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையே தன்னால் பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு படைப்பு இன்னொரு படைப்புக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இவ்வளவு தெளிவாக நம்மிடத்தில் நம்முடைய இறைவனான அல்லாஹ் கேட்கின்றான் பாருங்கள், 22வது அத்தியாயத்துடைய 73வது வசனத்தில், யா ஐயுஹன்னா உரிப மதல் ஃபஸ்தமிஉன இன்னல் லதீன தத்உன மின் துனில்லா லன் யக்லுகூ துபாபா நம்மீது அவன் எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறான், நம்மை அழைத்து சொல்லுகிறான், செவிமடு கேளுங்கள். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. என்ன உதாரணம்? அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் எதை கடவுளாக கற்பனை செய்கிறீர்களோ, அவற்றால் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒரு தீயை படைக்க முடியும் என்று. அல்லாஹ் எவ்வளவு தூய்மையானவன் பாருங்க. அவன் நம்மிடத்திலே கேட்கிறான், சரளமாக பேசுகிறான், பதில் சொல்லலாம். யாரெல்லாம் இந்த உலகத்திலே அந்த ஏழை இறைவன் ஒருவனை தவிர மற்றவற்றை கடவுளாக நம்புகிறார்களோ, யாருமே சிலையை கொண்டு இதை கடவுள் என்று சொல்வது கிடையாது. ஒரு சிலையை முன்வைத்து இதை கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வார்கள். இது விக்கிரகம் என்று சொல்வார், இது சிலை என்று சொல்வார். இறைவன் கேட்கிறார், அந்த சிலையை நீங்கள் வழங்குகிறீர்களே, அந்த சிலையை கடவுள் என்று அழைக்கிறீர்களே, கடவுள் யார் என்று கேட்கப்பட்டால் அந்த சிலையை நீங்கள் சுட்டிக்காட்டுவது கிடையாது. இறைவன் யார் என்று கேட்டால் அந்த சிலையை நீங்கள் சுட்டிக்காட்டுவது கிடையாது. உங்களை படைத்தவன் யார் என்று கேட்டால் அந்த விக்கிரகத்தை நீங்கள் சுட்டிக்காட்டுவது கிடையாது. உங்களுக்கு உணவளிப்பவன் யார் என்று கேட்டால் அந்த சிலையை நீங்கள் சுட்டிக்காட்டுவது கிடையாது. 10வது அத்தியாயத்துடைய 31வது வசனத்தில் சொல்கிறான், தூக்கு சமாயமான நபியை நீங்கள் அவரிடத்தில் கேட்டு பாருங்கள், வானத்திலிருந்து பூமியிலிருந்து உங்களுக்கு உணவளிப்பவன் யார், அம்மை எப்படி சமாயவன் அவர்தான், உங்களுடைய செவிக்கு பார்வைக்கு உரிமையான யார், உங்களை செவிலாக்கினால் அல்லது உங்களை குருளாக்கினால் யார் உங்களுக்கு அந்த சக்தியை மீட்டு தர முடியும் என்று நபியை நீங்கள் கேட்டு பாருங்கள். உயிருள்ள பொருளிலிருந்து உயிரற்றதை வெளியாக்கக்கூடியவன் யார், உதாரணத்திற்கு கோடையிலிருந்து முட்டையை உற்பத்தி செய்பவன் யார், ஒமையு குருதில் மையிட்டமிடல் ஹை, மரணித்த ஒன்றிலிருந்து இறந்த ஒன்றிலிருந்து உயிருள்ள ஒன்றை வெளியாக்குபவன் யார், உதாரணத்திற்கு முட்டையிலிருந்து கோழி வெளியாகிறது, இப்படி உயிருள்ளவற்றிலிருந்து உயிரற்றதை வெளியாக்குகிறான், உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை வெளியாக்குகிறானே, உமையுத பிறவர் வான பூமிக்கு இடையே இந்த காரியங்களை எல்லாம் செவ்வன நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறானே, நிர்வகித்துக் கொண்டிருக்கிறானே, அவன் யாருக்கு நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்கள். அப்போது மக்கள் எல்லாம் என்ன பதில் சொல்வார்கள், நான் முன்பு சொல்லியது போன்று அல்லாஹ் அதாவது ஏக இறைவன் ஒருவன் என்று சொல்வார்கள். அப்போது அந்த நபிக்கு அந்த தூதருக்கு அந்த அழைப்பாளருக்கு அல்லாஹ் சொல்லுகிறார், நபியே இப்போது நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், யாரை நீங்கள் இப்பொழுது இவற்றையெல்லாம் இயக்குகிறான் செய்கிறான் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அவன் தான் உங்களுடைய இறைவன், அவனையே நீங்கள் வணங்குங்கள். எப்படிப்பட்ட அழைப்பு நீங்கள் கற்பனை செய்து பார்த்தீர்கள் அல்லவா, இந்த கற்பனை தெய்வங்களால் ஒரு ஈயை படைக்க முடியுமா? சரி, அந்த ஈயை படைப்பது இருக்கட்டும், அந்த ஈ அவர்களுக்கு முன்பு, அந்த சிலைகளுக்கு முன்பு, அந்த விக்கிரகங்களுக்கு முன்பு, அந்த கடவுள் சிலைகளுக்கு முன்பு படைப்பதற்காக வைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், அந்த உணவுப் பொருட்களில் இருந்து ஒரு ஈ ஒரு பதத்தை ஒன்றை கொத்தி சென்றால் அந்த ஈயிடமிருந்து தன்னுடைய உணவை இவர்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? எப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறார் பாருங்கள். இது யார் கேட்கிறார்? நீங்க கோபப்பட வேண்டியதோ அல்லது ஆவேசப்பட வேண்டிய விஷயம் அல்ல. யாரை நாம் இறைவனை நிரப்பி இருக்கிறோமோ அந்த இறைவனிடத்தில் பேசுகிறார். அந்த ஈ அந்த படைக்கப்பட்ட அந்த பொருட்களில் இருந்து, படைப்பதற்காக வைக்கப்பட்ட அந்த பொருட்களில் இருந்து ஏதாவது ஒன்றை அந்த விக்கிரகங்களுக்கு முன்னிலையில் இருந்து கொத்தி சென்றார் சொல்லுங்கள் பார்க்கலாம். விக்கிரகத்திற்கு பல கைகள் இருக்கின்றன, அந்த கையை கொண்டு அந்த ஈயிடத்திலிருந்து அந்த உணவை படைத்துக் கொள்ள முடியும், அல்லது ஈ பிடுங்க வரும் பொழுது அந்த ஈயை தட்டிவிட முடியும் என்பதாக இறைவன் சொல்கிறான். முடியாது முடியாது, அதை வணங்குபவர்களும் பலவீனமானவர்கள், வணங்கப்படக்கூடிய அந்த சிலையும் பலவீனமானது. அதன் காரணமாகத்தான் அன்றாட செய்திகளிலே நாம் பார்க்கிறோம், கோயில்களிலிருந்து சிலைகள் திருடு போய்விட்டன. சற்று முன்னேறும் வரைக்கும் வணங்கி கடவுளாக நம்பி பூஜை போட்டுக் கொண்டிருந்தவர்கள், ஆனால் அந்த சிலை எப்பொழுது திருடப்பட்டு விட்டதோ, அந்த சிலை எப்பொழுது அங்கிருந்து கடத்தப்பட்டு விட்டதோ, அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லிவிடுவார்கள், விக்கிரகம் கடத்தப்பட்டு விட்டது, விக்கிரகம் திருடப்பட்டு விட்டது என்றார். அன்பிற்குரியவர்களே, எப்படி தன்மை மாறுகிறது, எப்படி பேச்சு மாறுகிறது என்று யோசித்து பாருங்கள். நாம் நம்முடைய இறைவனுக்கு எல்லாம் நீதி செய்கிறோம், நம்மை படைத்த இறைவனுக்கு எல்லாம் நன்றி கட்டத்தனமாக நடந்து கொள்கிறோம். இறைவன் நமக்கு தெளிவாக சொல்கிறார், நான் ஏன் உங்களுக்கு ஒரே இறைவன் என்று சொல்கிறேன் தெரியுமா? அந்த இறைவன் நம்மிடத்தில் கேட்கிறார், அத்தியாயத்துடைய அந்த 4 வசனங்கள், நபியே அல்லாஹ் இறைவன் சொல்லுங்கள். யார் இறைவன், யார் இறைவனாக இருக்க முடியும்? அந்த இறைவன் என்பவன், ஏகன் என்பவன், படைத்தவன் என்பவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். அல்லாஹ் இருவராக இருக்க முடியாது. இருவராக இருப்பவர்கள் வழங்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. அல்லாஹ் சொல்கிறார் அடுத்து, அல்லாஹு ஸமத், நான் ஏன் ஒருவன்? அல்லாஹு ஸமத், நான் முழுமையானவன். எந்த விதத்திலும் என்னிடத்திலே எந்த விதமான குறையும் கிடையாது. நான் குறைகளற்றவன், நான் தேவையற்றவன். ஆகவேதான் அல்லாஹுவை வணங்குவதற்கு பொருட்களை எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அல்குரானிலே அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கின்றான், என்னை வணங்குங்கள், என்னை வணங்குங்கள். 51வது அத்தியாயத்தினுடைய 57வது வசனத்தில் சொல்கின்றார், நீங்கள் எனக்கு சாப்பாடு போட வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கேட்கவில்லை. ஏன்? நான் உங்களுக்கு சாப்பாடு போடுகிறேன். அல்லாஹுதான் உங்களுக்கு உணவளிப்பவன், உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பவன், உங்களுக்கு உணவை வாழ்க்கையின் உஜீவனத்தை தரக்கூடியவன். நீங்கள் என்னை வணங்குவதற்கு நீங்கள் உணவு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு உணவு தருகிறேன். பிரார்த்தித்து கேட்டு பெற்று சொல்லுங்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த அல்லாஹ் எந்த விதத்திலும் அவனுக்கு தேவை கிடையாது, அவனுக்கு தூக்கம் இல்லை. எனவே அவனை வணங்குவதற்கு முன்பு அவனை எழுப்ப வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவனை கோயில்களில் நினைத்தாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் நினைத்தால்தான் அவனை வணங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. காரணம், அவன் நம்மை எல்லா இடங்களிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு தூக்கம் இல்லை, அவனுக்கு மரணம் கிடையாது, அவனை யாரும் அழித்துவிட முடியாது, அவனுக்கு அசதி கிடையாது, அவனுக்கு ஓய்வு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவனிடத்திலே எல்லாம் இருக்கின்றன, எல்லாம் அவனுடைய அருளை எதிர்பார்த்திருக்கின்றன. மனிதன் அப்படி கிடையாது. யாரையெல்லாம் மக்கள் அந்த ஏக இறைவனான அல்லாஹுவை தவிர்த்து கடவுள் என்று சொல்கிறார்களோ, அல்லது இறைவன் என்று சொல்கிறார்களோ, ஆண்டவன் என்று சொல்கிறார்களோ, அல்லது அவனை வணங்குவதற்கு அழைப்பு கொடுக்கிறார்களோ, அவர்கள் குறை உள்ளவர்கள். அவர்களுக்கு மரணம் வரும், அவர்களுக்கு தூக்கம் வரும். அவர்களை நீங்கள் சீர் செய்யவில்லை என்றால் அவர்கள் சீர்கட்டி விடுவார்கள். உதாரணத்திற்கு, ஒரு திரையை வாங்கி கொண்டு வந்து அழகாக நீங்கள் வையுங்கள். 100,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 1,00,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அந்த சிலை சீர்படுத்தப்படவில்லை என்று சொன்னால், அந்த சிலை பராமரிக்கப்படவில்லை என்று சொன்னால் அது பாழாகிவிடும் என்பது நீங்களும் நானும் இந்த உலக மக்கள் எல்லோரும் அறிந்த உண்மை. ஆகவேதான் பாழாகிவிடும் பொழுது, பழையதாக ஆகிவிடும் பொழுது அதை மாற்றுவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல. அல்லாஹு ஸமத், அவனுக்கு யாருடைய தேவையும் கிடையாது. எல்லாம் அவனுடைய உதவியை, அவனுடைய தேவையை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அடுத்து, அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, அவனுக்கு அந்த அவசியம் கிடையாது. நீங்கள் எப்பொழுது குழந்தையை நாடுகிறீர்கள், ஒரு தந்தையை நாடுகிறீர்கள், ஒரு வாரிசை நாடுகிறீர்கள், எப்பொழுது நான் பலவீனமாகிவிட்டால், நான் வயோதிகத்தை அடைந்தால், சம்பாதிக்கக்கூடிய சக்தி இழந்துவிட்டால், என்னை காப்பாற்றக்கூடிய, எனக்கு உணவளிக்கக்கூடிய, எனக்கு பேர் சொல்லும்படியான ஒரு குழந்தை வேண்டும் என்று நிற்கிறீர்கள். அந்த தேவை அவனுக்கு கிடையாது. அவன் அழிய மாட்டான், அவன் தூங்க மாட்டான், அவனுக்கு பலவீனம் ஏற்பட்டு விடாது. அவன் நிரந்தரமாக இருப்பவன். குள்ளுமன அடைகாப்பான் ரப்பிக்கதில் ஜலால் வலிக்கிறான். உலகமெல்லாம் அழிந்துவிடும், ஆனால் அவன் நிரந்தரமாக இருப்பான். அவனுக்கு அழிவு என்பது கிடையாது. ஆகவே அவனுக்கு சந்ததி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம் எலி உலகியுள்ள அவனும் யாருக்கும் பிறந்தவனும் கிடையாது. அவன் யாருடைய பிள்ளைகளும் கிடையாது. அவனுக்கு தாயும் கிடையாது, அவனுக்கு தந்தையும் கிடையாது. நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், மக்கள் யாரையெல்லாம் தங்களுடைய அறிவுக்கு ஏற்ப கடவுளாக, இறைவனாக, ஆண்டவனாக கற்பனை செய்கிறார்களோ, கடைசியிலே அந்த ஆண்டவனுக்கும் கடவுளுக்கும் ஒரு தந்தையை கற்பனை செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகிறார்கள். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த ஏக இறைவன் தூயவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த குறைகளுக்கு அப்பாற்பட்டு உண்மையான அந்த இறைவனுடைய தன்மைகளை ஒப்புக்கொள்ள வருகிறீர்கள். அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அவனுக்கு நிகராக, அவனுக்கு சமமாக, அவனுக்கு ஒப்பாக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அந்த ஏக இறைவனான வானத்தையும் சூரியனையும் படைத்து, என்னையும் உங்களையும் படைத்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய, நாம் அனைவரும் ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனான ஒருவனை தவிர நீங்கள் யாரையெல்லாம் கடவுள் என்று சொன்னாலும், இறைவன் என்று சொன்னாலும், அவருக்கு சமமான ஒருவரை நீங்களே உருவாக்கி விடுவீர்கள். ஆகவேதான் யாரெல்லாம் அந்த ஏக இறைவன் ஒருவனை தவிர மற்றவர்களை தங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் உடனடியாக அதற்கு சமமாக இன்னும் சில கடவுள்களை, இன்னும் சில தெய்வங்களை ஏற்படுத்திக் கொள்வதை நாம் அன்பிற்குரியவர்களே, அந்த ஏக இறைவன் அவனுக்கு நிகர் கிடையாது, அவனுக்கு சமம் யாரும் கிடையாது, அவனுக்கு ஒப்பாக யாரும் கிடையாது. அவன் ஒருவன் தான், இரண்டு பேர் அல்ல. அவன் முந்தியவன், அவனுக்கு முந்தி யாரும் கிடையாது. அவன் பிந்தியவன், அவனுக்கு பிந்தி யாரும் கிடையாது. இப்படிப்பட்ட தூய தன்மைகளை கொண்டவன் தான் அந்த ஏக இறைவனான அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அந்த அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? இரண்டாவது விஷயத்தை நாம் அறியப் போகிறோம். சரி, ஒருவனை ஏகனென்பதாக ஏற்றுக்கொண்டோம், ஒருவனை இந்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் இந்த சூரியன் சந்திரன் நம்மையும் படைத்த இறைவனாக ஏற்றுக்கொண்டோம், அவனுக்கு தூய்மையான பெயர் அல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டோம். சரி, ஒரு நிமிடத்திற்கு நீங்கள் சொல்வது போன்று எங்களுக்கு தமிழிலே சொல்லுங்கள், இறைவன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டால், அந்த ஏக இறைவன் நம்மிடத்திலே சொல்லக்கூடிய அழைப்பு என்ன? அன்பிற்குரியவர்களை மனமிட்டு கேட்கிறேன், யாரை மக்கள் இந்த கடவுளாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, சிலைகளை, இந்த சிலைகளில் ஏதாவது ஒன்று, நான் தான் கடவுள், நான் தான் உங்களை படைத்தேன், என்னை வணங்குங்கள் என்று நமக்கு ஏதாவது புத்தகத்தின் மூலமாக அல்லது ஒரு தூதரின் மூலமாக சொல்லி இருக்கின்றனவா? நிச்சயமாக கிடையாது. இறைவன் சொல்லுகின்றார், பாருங்கள், உள்ளதே தரத்தக்கும் தரத்தக்கும், மக்களே, நான் படைத்த படைப்பு உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். அவன் தான் உங்களை படைத்தான், உங்களுக்கு முன் சென்ற முன்னோர்களை படைத்தான். அவனை நீங்கள் வணங்கினால் நரக நெருப்பை விட்டு, இறைவனுடைய தண்டனையை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். அவன் உங்களுக்கு பூமியை விரிப்பாக்கி கொடுத்தான், வானத்தை உங்களுக்கு முகனாக ஒரு கட்டிடமாக ஆக்கி கொடுத்தான், வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை உங்களுக்கு கொடுத்தான். அப்படிப்பட்ட அந்த தூய இறைவனுக்கு நீங்கள் இணை வைக்கலாமா? உங்களுக்கு தெரியும் அந்த ஏக இறைவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று. அப்படி இருக்க அவனை விட்டு விட்டு நீங்கள் ஒருவரை வணங்கி விடாதீர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு எப்போது நன்றி விளங்கிவிட்டதோ, நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ, வான பூமியை படைத்ததிலே அந்த ஏக இறைவனுக்கு கூட்டு யாரும் இல்லை என்று. அப்படி இருக்க உங்களுடைய வணக்க வழிபாடுகளை, உங்களுடைய பூஜைகளை, உங்களுடைய பிரார்த்தனைகளை, உங்களுடைய வணக்கங்களை அந்த ஒருவனை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் செய்துவிடாதீர்கள். எப்படி சொல்கிறான் பாருங்கள், முன்பு கூறிய வசனம் இரண்டாவது அத்தியாயத்துடைய 21-22 வசனம். அடுத்து 10வது அத்தியாயத்திலே 2-4 வரை உள்ள வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். இன்னரப்பட்டு உள்ளாகும் நதி மரங்கள், அந்த மரங்களிலே எத்துணை இலைகள், பூமியில் இருக்கக்கூடிய மண்களுடைய எண்ணிக்கை அப்படிப்பட்ட தெளிவான விசாலமான அறிவு கொண்டவன் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன். அவன் சொல்கின்றான், இத்தகைய தன்மைகளை உடையவன் தான் உங்களுடைய இறைவன், உங்களுடைய கடவுள், உங்களுடைய ஆண்டவன். லாயிலாக இல்லாமல் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. சாலிப்பு புள்ளி செய்யும் அவனே அனைத்தையும் படைத்தான், அவனையே நீங்கள் வணங்குங்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த ஏக இறைவன் இப்படி நம்மை அழைக்கிறார், வணங்குங்கள், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக. அந்த நேரத்தில் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். சரி, நாம் அந்த ஏக இறைவனை வணங்காமல் இந்த உலக வாழ்க்கையிலே இப்படியே வாழ்ந்துவிட்டால் நமக்கு நடக்கப்போவது என்ன என்று நீங்கள் சிந்திக்கலாம். அன்பிற்குரியவர்களே, நீங்களும் நானும் அல்லது மக்களும் மதிப்பு போடுவது மாதிரி இது சாதாரண விஷயம் அல்ல. இது இறைவன் தனக்கென சொந்தமாக்கிக் கொண்ட தனிப்பட்ட விசேஷமான உரிமை. இறைவன் யார் ஒருவர் தன்னை வணங்காமல், தன்னை ஏற்றுக்கொள்ளாமல், தனக்கு வணக்க வழிபாடுகளை செய்யாமல் படைப்பினங்களுக்கு வணக்க வழிபாடுகளை செய்கிறாரோ, அந்த நிலையிலே மரணித்து விடுகிறாரோ, இறைவன் அவர்களை மன்னிப்பது கிடையாது. முதலாவதாக தெரிந்து கொள்ளுங்கள், இணை வைத்தலை போன்று மிகப்பெரிய அநீதி கிடையாது. இறைவன் கேட்கிறார், உங்களுக்கு நான் ஒரு பொருளை சொந்தமாக்கிக் கொடுக்கின்றேன், அந்த பொருளுக்கு நீங்கள் இன்னொருவரை கூட்டாக்கிக் கொள்ள விரும்புவீர்களா? விரும்ப மாட்டீர்களே. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் இன்னொருவரை எப்படி நீங்கள் சமமாக கூட்டாளியாக ஆக்குகின்றீர்கள்? இன்ன சிறுக்கல தூக்கு நாடு 31வது அத்தியாயத்துடைய 13வது வசனத்தில் சொல்கிறார், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய துரோகம். உங்களை படைத்து வளர்த்து உங்களுக்கு ஏனம் அளிக்கக்கூடிய கடவுளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநீதி என்று சொல்கிறார். படைத்தவர் நான் இருக்க இன்னொரு படைப்பை வழங்குவது நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய அநீதி. அப்படி நீங்கள் செய்தால் நான் எப்படிப்பட்ட தண்டனை உங்களுக்கு கொடுப்பேன்? அதையும் நமக்கு சொல்கின்றார். நீங்கள் அப்படி நினை வைத்தால் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கிறீர்கள், படிப்புக்கு உதவி செய்கிறீர்கள், இன்னும் பல நல்ல காரியங்களை செய்கிறீர்களா, இந்த நல்ல காரியங்களுக்கு நான் கூலி தர மாட்டேன். இதே நிலையிலே நீங்கள் மரணித்து விட்டால் என்ன நடக்கும்? 5வது அத்தியாயத்தில் 72வது வசனத்தில் சொல்கிறார், இன்னஹு மயுஷ்ரிக்கில்லா ஃபகத் ஹர்ரம அல்லாஹு அலைஹில் ஜன்னா வமக்வாஹு நார் வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். யார் ஒருவர் அந்த ஏக இறைவனான அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையிலே மரணித்து விடுவாரோ, அதிலிருந்து திருந்தாமல் அவர் சொர்க்கம் செல்ல முடியாது, பரலோக ராஜ்யம் அவர் செல்ல முடியாது, அவருக்கு மோட்சம் கிடையாது, சொர்க்கத்தை அவர் மீது அவருடைய இறைவன் தடை செய்து விடுவார், அவர் தங்கக்கூடிய இடம் நிரந்தர நரகமாக இருக்கும். செய்த பாவங்கள், செய்த செயல்கள் இவற்றிற்கு மன்னிப்பு கிடையாது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஸ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. இணை வைக்கக்கூடிய பாவத்தை, கடவுளுக்கு சமமாக ஒருவரை வணங்கிய பாவத்தை அந்த இறைவன் மன்னிக்கவே மாட்டான். அதை தவிர மற்ற பாவங்கள் நீங்கள் செய்திருந்தால் அவன் நாடியவர்களுக்கு அதை மன்னித்து விடுவான். ஆக வென்றிருக்கிறவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம், எப்படி நாம் வாழ்வது உண்மையோ அது போன்று நாம் மரணிப்பது உண்மை. நமக்கு எப்படி தூக்கம் உண்மையோ அது போன்று மரணம் உண்மை. தூக்கத்திலிருந்து நாம் எழுவது எப்படி உண்மையோ அது போன்று மரணத்திலிருந்து நாம் எழுப்பப்படுவது உண்மை. அந்த நேரத்திலே இறைவன் யாருக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்கிறான் பாருங்கள். 39வது அத்தியாயத்துடைய 17வது 18வது வசனம், வல்லதீன தரபுத்தாஹு தஹய்யபுதுஹா வஹனாபு இலல்லாஹ் லஹுல் புஸ்ரா ஃபபஷ்ஷிர் இபாதி அல்லதீன யத்தபிஊனல் கவுல் ஃபயத்தபிஊன அஹ்ஸன உலாயிக ஹதாஹுமுல்லாஹ் வஉலாயிக ஹுமுல் அல்பா. அன்புக்குரியவர்களே, நன்கு கவனமாக ஆழ்ந்த சிந்தனையுடனே தெளிவான நிலையில் இந்த வசனத்தை நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், நம்மை படைத்த இறைவன் சொல்கின்றான், யார் ஒருவர் சிறைகளை வணங்குவதை விட்டு, அல்லாஹுவை தவிர படைப்பினங்களை வணங்குவதை விட்டு, ஏக இறைவன் ஒருவனை தவிர கற்பனையான தாங்கள் ஏற்படுத்திக் கொண்டவைகளை வணங்குவதை விட்டு விலகிக் கொள்கிறார்களோ, பிறகு அதாபு இதெல்லாம் அல்லாஹுவின் பக்கம் திரும்பி வந்து விடுகின்றார்களோ. அல்லாஹ் என்ன சொல்கிறான், யார் ஒருவர் சிலைகளை படைப்புகளை வணங்குவதை விட்டு விலகி ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடுகின்றார்கள். முதலிலே அந்த ஏக இறைவனான கடவுளுக்கு அல்லாஹ்விற்கு இணை வைப்பதை விட்டு விலக வேண்டும். நான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை படைத்து எனக்கு உணவளிக்கக்கூடிய, என்னை காக்கக்கூடிய, என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய சர்வ வல்லமைகள் படைத்த அந்த ஏக இறைவனை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன், வேறு யாரையும் நான் நம்பிக்கை கொள்ள மாட்டேன் என்று உறுதி கொண்டு வானாபு இல்லா அல்லாஹ்வின் பக்கம் வந்து விடுவார்களோ அவர்களுக்கு மிக சிறந்த நற்செய்தி உண்டு. நபியே, இப்படிப்பட்ட என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், அவர்கள் நல்ல பேச்சுகளை கேட்பார்கள், அதிலே மிக அழகியதை பின்பற்றுவார்கள். இத்தகையவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான். இவர்கள் தான் புத்தி உள்ளவர்கள், இவர்கள் தான் காரணங்கள், இவர்கள் தான் சிந்தனை காரணங்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த அந்த இறைவன் புகழக்கூடிய நல்லவர்களே, நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சார்ந்தவர்களே, புத்தி உள்ளவர்கள் என்று புகழப்பட்டவர்களே நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால், சொல்லப்பட்ட விஷயங்களை சிந்திப்போமாக, ஆராய்ச்சி செய்வோமாக, அந்த படைத்த இறைவனுக்கு சமமாக இருக்க முடியுமா, அவனை தவிர ஒருவரை வணங்குவது சரியா என்பதை ஆழ்ந்து சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையின் பாதையை நம்முடைய இறைவன் நாடினருக்கு ஏற்ப அமைத்துக் கொண்டு அந்த வெற்றியை நானும் நீங்களும் இந்த உலக மக்கள் எல்லோரும் அட்ட வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையுடனே அந்த ஆசையுடனே நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
How great the wonder of the heavens and the timeless beauty of the night. How great, then how great the Creator. And its stars like priceless jewels far beyond the reach of kings. Bow down for the shepherd guiding him home.